நீங்கள் SPS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். sps.com.au/tamil எனும் இணையத்தின் மூலம் மேலும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம்.
வணக்கம் பேராசிரியர் வளன் அரசு.
வணக்கம்.
அறிமுகமாக நீங்கள் ஒரு ஓய்வு பெற்ற பேராசிரியரும் தமிழ் எழுத்தாளரும். நாம் அறிந்த அளவில் 35-க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியிருக்கிறீர்கள். சில வருடங்களுக்கு முன் தமிழக அரசு வழங்கிய திருவள்ளுவர் விருது உட்பட 130-க்கும் அதிகமான விருதுகளை பெற்றிருக்கிறீர்கள்.
132 விருதுகள்.
இதை கடந்து தனித்தமிழ் இயக்கத்தில் இணைந்து செயற்பட்டு வருகிறீர்கள். எனவே உங்களிடம் இந்த கேள்வி. நாளை சித்திரை முதல் நாள். சிலர் தமிழர்களுக்கு சித்திரை முதல் நாள் ஒரு சிறப்பான நாள் என்கிறார்கள், வேறு சிலர் இல்லை என்கிறார்கள். நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்?
சித்திரை முதல் நாள் நல்ல நாள் தான், ஆனால் தமிழ் புத்தாண்டு என்பது தை முதல் நாளில் தொடங்குவது. அதனை மறைமலையடிகள் 1921 அறிவித்தார். 500 புலவர்கள் ஒன்று கூடி ஒரு மாநாடு நடத்தி சென்னை பச்சையப்பன் கல்லூரியில் உறுதி செய்யப்பட்டது, தை முதல் நாளே தமிழ் புத்தாண்டாகிய திருவள்ளுவர் பெருவிழா.
நீங்கள் தமிழில் பல ஆராய்ச்சிகளை செய்திருக்கிறீர்கள். மிகவும் தொன்மையான நூல் தொல்காப்பியம் என்று அறியப்படுகிறது. ஆனால் தொல்காப்பியம் குறித்து பலரும் மேலோட்டமாக பேசுகிறார்கள் அல்லாமல் ஆழமாக பேசுவது குறைவு. அதற்கு என்ன காரணம் ஐயா?
நூலை விரும்பி படிக்க வேண்டும் என்பது அடிப்படை நிலை. பலர் புத்தகங்களை பார்க்கிறார்கள், மேலோட்டமாக பேசுகிறார்கள். இப்போது தொல்காப்பியம் என்பது 7000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது என்கின்ற பேர் உண்மை பலருக்கு புரிவதில்லை. தொல்காப்பியத்திற்கு 1610 நூற்பாக்கள் கொண்ட தொல்காப்பியத்திற்கு உரை எழுதிய பெருமக்கள் 6 பேரில் ஒருவராகிய நச்சினார்க்கிரியர் கற்பியல் பற்றி எழுதுகின்ற போது அதிலே தொல்காப்பியம் 2 தமிழ்ச்சங்கத்தில் உருவாகியது என்று தெளிவுறுத்தி இருக்கிறார். இந்த 2 தமிழ்ச்சங்கம் என்பது நாம் 3 தமிழ்ச்சங்கங்களை இறையனார் கலைவியலுரை அடிப்படையிலே பார்ப்பதாக இருந்தால், முதல் தமிழ்ச்சங்கம் 4440 ஆண்டுகள் இருந்தது. இரண்டாவது தமிழ்ச்சங்கம் 3700 ஆண்டுகள் இருந்தது. மூன்றாவது தமிழ்ச்சங்கம் அதில் சரிவாதியாகிய செம்பாகமாகிய 1850 ஆண்டுகள் இருந்தது. அப்படி என்றால் இரண்டாவது தமிழ்ச்சங்கமும் மூன்றாவது தமிழ்ச்சங்கம் இருந்த காலம் மட்டும் 3400 ஒரு 1750 என்ற அடிப்படையில் எடுத்துக்கொள்வதாக இருந்தால் அதுவே ஏறத்தாழ 5000 ஆண்டுகள் ஆகிவிடுகின்றன. இப்போது 2000 ஆண்டுகள், ஆக மொத்தம் 7000 ஆண்டுகளுக்கு உட்பட்டது தொல்காப்பியம். இரண்டாவது தமிழ்ச்சங்கத்தில் நிறைவேற்றது தொல்காப்பியம். இந்த தொல்காப்பியத்தில் உலக மொழிகளிலே எல்லாவற்றிலும் மொழிக்கு மட்டும் இலக்கணம் எழுதுவார்கள், ஆனால் வாழ்க்கைக்கும் இலக்கணம் எழுதியவர் தொல்காப்பியம். இதை நினைத்து பார்க்கும் போது உலகத்திலேயே முதல் இலக்கண நூல் தொல்காப்பியம் என்று ஆகிறது. எளிதாக நம்முடைய உடல் அமைப்பை வைத்துக் கொண்டு தொல்காப்பியர் சொல்கின்ற நிலை மிக வியப்பாக இருக்கிறது. நாம் 6 அறிவு படைத்த மனிதர் என்று சொல்கிறோம். 1 அறிவதுவே, உச்சு அறிவதுவே, தொடுபுலன் உணர்ச்சி என்பது இருக்கிறதே, இதுவே ஓர் அறிவு. தொடுபுலனுக்கு மேலாக 1 அறிவதுவே, உச்சு அறிவதுவே சொன்னவர், 2 அறிவதுவே அதனோடு நாவே. இந்த உச்சரிதலாகிய தொடுபுலனோடு சேர்த்து நாவாலே பேசுகின்ற போது அது 2 அறிவு என்று சொல்கிறார். மேலும் 3 அறிவை சொல்ல வருகின்ற போது 3 அறிவதுவே அவற்றோடு மூக்கே. தொடுபுலன் நாவாலே பேசுதல், அதற்கு மேலாக மூக்காலே முகர்தல் நுகர்தல். அடுத்த நிலையிலே சொல்கின்ற போது 4 அறிவதுவே அவற்றோடு கண்ணே என்று சொல்கிறார். கண்ணாலே பார்ப்பது 4 அறிவு. 5 அறிவதே அவற்றோடு செவியே, செவியாலும் கேட்பது என்பது 5 அறிவு. படிப்படியாக உயர்த்தி கொண்டே செல்கிறார். 6 அறிவதுவே அவற்றோடு மனநே, சிந்தித்து பார்க்கின்ற ஒரு நிலை வருகிறது அல்லவா, அது 6 அறிவு. நேரடியில் உணர்ந்தோர் நெறிப்படுத்தினரே, பெரியவர்கள் சான்றோர்கள் தொல்காப்பியருடைய காலத்திற்கு முன்னாலேயே 6 அறிவு படைத்த மனிதர் என்றால் அந்த 6 அறிவு எவை என்பதை அழகாக தெளிவாக எடுத்து சொல்லி இருக்கிறார். ஒன்றறிவதுவே உச்சறிவதுவே, இரண்டறிவதுவே அதனுடனாவே, மூன்றறிவதுவே அவற்றோடு மூக்கே, நான்கறிவதுவே அவற்றோடு கண்ணே, ஐந்தறிவதுவே அவற்றோடு செவியே, ஆறறிவதுவே அவற்றோடு மனநே, நேரிடின் உணர்ந்தோ நெறிப்படுத்தினரே. பாருங்கள், இந்த பெருமை உலக இலக்கணங்கள் எங்கேயும் காண முடியாத பெருமை.
இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. அதில் நாம் சந்தித்து உரையாடி கொண்டிருப்பவர் முதுமுனைவர், சிந்தனையாளர், மூத்த தமிழறிஞர், பேராசிரியர் வளன் அரசு அவர்கள். இந்த தொல்காப்பியத்திலே வாழ்வியல் பற்றி எழுதப்பட்டிருக்கிறது என்று கூறுகிறீர்கள், அதன் பெருமையை நேயர்களுக்கு கூறுவீர்களா?
மூன்றாவது பகுதி பொருள் இலக்கணம், முதல் பகுதி எழுத்து இலக்கணம், இரண்டாவது பகுதி சொல் இலக்கணம், மூன்றாவது பகுதி பொருள் இலக்கணம். எழுத்து, சொல், பொருள் என்ற மூன்று பகுப்புகளோடு இந்த தொல்காப்பியம் அமைகின்ற போது, இயற்கையை சொல்கின்ற போது, செந்தமிழ் இயற்கை சிவனிய நிலம் என்கிறார். சிவனிய என்றால் பொருந்திய. தமிழர்கள் இயற்கையோடு ஒன்றிய வாழ்வை வாழ்ந்தார்கள். இந்த ஒன்றிய வாழ்வு என்று சொல்கின்ற போது அவர்கள் நிலத்தை நான்கு கூறுகளாக பார்த்தார்கள். முதல் கூறாக சொல்கின்ற போது மேடு ஆகிய குறிஞ்சி, அடுத்ததாக காடு ஆகிய முல்லை, மூன்றாவதாக மருதம் ஆகிய வயல்வெளிகள், நான்காவதாக நெய்தல் ஆகிய கடல் பகுதிகள். இந்த நான்கு வகையாக நிலத்தை வகுத்துக் கொண்டு ஐந்தாவதாகவும் ஒன்றை சொல்லலாம், அவை நிலை திரிந்து திரிவு நிலையே வருகின்ற ஒன்று என்கிறார். அதுதான் பாலை. இதற்கு இளங்கோவடிகள் அருமையான ஒரு விளக்கத்தை சிலப்பதிகாரத்திலே தருகிறார். முல்லையும் குறிஞ்சியும் முறைமையில் திரிந்து நல்லியல்பு இழந்து நடுங்குதைய உறுத்து பாலை என்பதோர் படிவம் கொள்ளும். நிலம் நான்கு தான், ஆனால் திணையாகிய ஒழுக்கம் ஐந்து. இந்த திரிவு நிலையாகிய முல்லையும் குறிஞ்சியும் திரிந்த நிலமாகிய பாலை என்பதை பாலை திணை என்று சொல்கிறோம். இந்த நிலையிலே கிடையை வகித்துக் கொண்ட போது நிலம் என்பது சொன்னவர் அதற்கு அடுத்ததாக பொழுதையும் வரையறுக்கிறார். இந்த பொழுது என்பது இரண்டு வகைப்படும். ஒரு ஆண்டு முழுவதையும் பொழுது என்ற அடிப்படையிலே வகித்துக் கொண்டால் ஆறு கூறுகளாக பார்க்கலாம். அதுதான் கார்காலம். மழை மாதங்களிலே அமைவது இந்த கார்காலம். அதற்கு அடுத்ததாக சொல்லுகின்ற போது குளிர்காலம். அதை பழைய மொழியிலே சொல்வதாக இருந்தால் கூதிர்காலம் என்றெல்லாம் இந்த வரையறையை ஆறு கூறுகளாக சொல்கிறார். கார் குதிர் என்று சொன்னதை போல முன்மணி காலம், பின்மணி காலம், இடைவெளி காலம், புதுவெளி காலம். 12 மாதங்களையும் இரண்டு இரண்டு மாதங்களாக பகுத்து ஆவணி முதலாக அவ்வாறு அமைத்து சென்றிருக்கிறார். ஒரு காலத்தை வகுத்து சொல்கின்ற போது பெரும்பொழுது என்று இவற்றை இரண்டு இரண்டு மாதங்களை சொல்லுவார். அடுத்ததாக ஒரு நாளை 24 மணி நேரத்தையும் 4-4 மணி நேரங்களாக ஆறு கூறுகளாக பொறுத்து சொல்கிறார். முதலிலே வருவது மாலை பொழுது. மாலையே 6 மணி முதல் 10 மணி வரை, 10 மணியிலிருந்து 2 மணி வரை என்பது நள்ளிரவு பொழுது. அதை யாமம் என்று சொல்கிறார். நள்ளிரவு பொழுது 10 மணியிலிருந்து 2 மணி வரை என்று சொன்னால் காலையில 2 மணியிலிருந்து 6 மணி வரை வைகறை பொழுது என்று சொல்கிறார். மாலை, யாமம், வைகறை. அதற்கு அடுத்ததாக 6 மணி முதல் 10 மணி வரை என்பதை உட்பகல் என்று சொல்கிறார். 10 மணியிலிருந்து பிற்பகல் 2 மணி வரை அவர்கள் குறிப்பிடுகின்ற போது அதுவே நண்பகல் என்று சொல்கிறார். 2 மணியிலிருந்து 6 மணி வரை கதிர் சாயும் காலம், எல் படுக்கும் காலம், எப்பாடு என்று சொல்கிறார். ஆகவே மாலை, யாமம், வைகறை, உட்பகல், நண்பகல், பிற்பகல் என்று இந்த ஆறு கூறுகளாக ஒரு நாளை பகுத்து தெரிகிறார். இதற்கு மேலாக ஒவ்வொரு திணைக்கும் ஒழுக்கம் என்று வரையறுத்து தெரிகிறார். குறிஞ்சிகளமாகிய மெட்டில் மிகுதியாக அமைவது புணர்தல், தழுவுதல், இயற்கை சூழ்நிலை இதமாக அமைதல். இரண்டாவது நிலையிலே சொல்கின்ற போது முல்லை என்று சொல்வதாக இருந்தால் தலைவன் காட்டுக்கு வேட்டையாட செல்கிறார். எந்த நேரத்தில் வருவான் என்று தெரியாது, தலைவி காத்து இருக்கிறார். அடுத்ததாக மருதம் என்று சொல்கின்ற போது தலைவனும் தலைவியும் வயலுக்கு வேலைக்கு செல்கிறார்கள். அப்படி வேலைக்கு செல்கின்ற போது அவர்கள் ஊழி நிற்கிறார்கள். இந்த ஒவ்வொரு திணைக்கும் ஒவ்வொரு ஒழுக்கம் மிகச்சிறப்பாக இருக்கிறது என்பதை அவர் குறிப்பிடுகிறார். குறிஞ்சி என்றால் தாக்குதல், உள்ளே என்றால் இருத்தல், காத்திருத்தல், மருதம் என்றால் ஊடல், தாங்காவதாக நெய்தல் என்றால் தலைவன் கடலுக்கு செல்கிறார். கடலுக்கு செல்கிறவன் மறுநாள் காலையிலேதான் வருகிறார். தலைவி தனியாக வீட்டிலே காத்திருக்கிறார். காத்திருக்கின்ற இந்த தலைவியுடைய நிலை இருக்கிறது, அது இறங்கத்தக்கதாக இருக்கிறது, வருந்தத்தக்கதாக இருக்கிறது. ஆகவே குறிஞ்சி என்றால் கூடல், முல்லை என்றால் இருத்தல், மர்மம் என்றால் ஊடல், நெய்தல் என்றால் இறங்கல். இப்படி சொல்லிவிட்டு பாலை என்றால் பிரிதல், தலைவன் பொருளீட்டுவதற்காக, புகழ்நாட்டுவதற்காக வெளிநாடுகளுக்கு செல்கிறார். அவன் வருகின்ற வரை தலைவி பிரிந்திருக்கிறாய். செடுநர் வாடகையிலே 188 அடிகளிலே நக்கீரல் சொல்லுகின்ற போது நாம் அப்படியே அதிலே திளைத்து நிற்கிறோம். அவரே சொல்லுவார், அவர் சொன்ன அந்த 188 அடிகளையும் பன்னரசன் கண்ணதாசன் எளிமையாச்சு 2 அடிகளிலே சொல்லுவார். அவன் போர்க்களம் போனான், அவள் போர்க்களம் ஆனாள். தேவி தவித்து கிடைக்கின்ற இந்த நிலையை அந்த புறத்திலே தந்தக்கட்டிலே அரசமாதேவி எப்படி தவித்து இருக்கிறாள் என்பதை சொல்கின்ற அந்த நெடுநல்வாடை செய்தியை, 188 அடிகளிலே சொல்லக்கூடிய வாழ்வியல் செய்தியை பன்னரசன் கண்ணதாசன் உள்வாங்கிக் கொண்டு 2 அடிகளிலே சொன்னார். அவன் போர்க்களம் போனான், அவள் போர்க்களம் ஆனாள். ஆகவே நமக்கு இந்த திணை நிலையிலே சொல்கின்ற போது வாழ்வியல் ஒழுக்கங்களை எல்லாம் நம்முடைய தொழிலாப்பியம் மிக தெளிவாக, விரிவாக, இத்தரமாக, விளக்கமாக விட முடியும்.
இப்படி சிறப்பு வாய்ந்த தொல்காப்பியத்தில் பல நுணுக்கமான உணர்வுகளையும் தமிழிலேயே சொல்லக்கூடியதாக இருந்தாலும், தற்பொழுது தொழில்நுட்ப வளர்ச்சி காரணமாக ஏற்பட்டிருக்கின்ற புதிய தொழில்நுட்பங்களுக்கு தமிழ் மொழியில் பெயர் கொடுப்பதும், உதாரணமாக வாட்ஸ்அப் என்பதற்கு புலனம் என்றும், யூடியூப் என்பதற்கு வலையொலி என்றும், இன்ஸ்டாகிராம் என்பதற்கு படவரி என்றும், ட்விட்டர் என்பதற்கு கீச்சகம் என்றும், இப்படி பல்வேறு தொழில்நுட்பங்களுக்கு தமிழிலே புதுவாக்கங்கள் தேடுவதும் நடைமுறையில் பயனுக்கு வராமல் போவதாலும் எமது தமிழ் மொழியில் என்ற சிறப்பு அழிந்து போகும் எதிர்காலத்தில் என்று சிலர் கூறுகிறார்கள். அதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்?
கம்பருடைய மொழியிலே சொல்வதாக இருந்தால் தமிழ் ஒருபோதும் அழியாது. அதை பாரதி உள்வாங்கிக் கொண்டு எழுதுகிறார். அவர் உள்வாங்கிக் கொண்டு எழுதுவது பழைய திருவள்ளுவ மாலை பாடலிலே உள்ள செய்திதான், என்றும் புலராது. யானராஜ் சென்னுகினும் நின்று அனர்ந்து இன்பத் தேன்பிணிச்சும் நீர்மையுடையது, ஒருபோதும் வாடாது வதங்கர். எப்போது எந்த நிலையிலே சென்று பார்த்தாலும் புத்த புதியதாக தோன்றும். இது பழைய திருவள்ளுவ மாலையிலே வருகின்ற ஒரு பாடல். அதே செய்தியை பாரதியார் சொல்லுகின்ற போது, 3 புலவர்கள் இருக்கின்ற வரை தமிழ் ஒருபோதும் அழியாது. அவர் கம்மனை போல், வள்ளுவன் போல், இளங்கோவை போல் பூமி தள்ளி யாங்கடுமே தாம் பார்த்ததில்லை என்று சொல்ல வருகின்ற போது அவர் 3 நாடுகளை அடிப்படையாக வைத்து சொல்கிறார், 3 தமிழை அடிப்படையாக வைத்து சொல்கிறார். சேர நாட்டுக்காரராகிய இளங்கோ, சோழ நாட்டுக்காரராகிய கம்பர், பாண்டிய நாட்டுக்காரராகிய வள்ளுவர், இப்படி சொல்லிவிட்டு 3 தமிழுக்கும், ஏன் தமிழுக்கா திருக்குறளை சொல்ல வேண்டும், இசை தமிழுக்கா கம்பராமாயணத்தை சொல்ல வேண்டும், நாடக தமிழுக்கா சிலப்பதிகாரத்தை சொல்ல வேண்டும், 3 தமிழும் இருக்கின்ற வரை என்று சொல்கின்ற போதுதான் ஒருபோதும் தமிழ் அழியாது. இந்த மூவர் இருக்கின்ற வரை, இந்த மூவருடைய இலக்கியங்கள் இருக்கின்ற வரை அழியாது. ஆகவேதான் இந்த திருக்குறளை பற்றி மட்டுமல்ல, தமிழை பற்றி மட்டுமல்ல, என்றைக்கும் இது நிலைநிறுத்தியிருக்கும். இன்றைக்கு ஆங்கிலத்திற்கு அடுத்த நிலையிலே உலகத்திலே சிறப்பிடம் பெறுவது இணையதளத்திலே அல்லது கைப்பொறி உலகத்திலே அல்லது அறிவியல் உலகத்திலே தமிழ்தான் என்பதை நாம் எண்ணி பார்க்கலாம்.
அருமையாக கூறினீர்கள் ஐயா. தமிழ் வாழும் என்று உங்கள் உரையிலிருந்து எமக்கு மீண்டும் நம்பிக்கை கொடுக்கிறீர்கள். உங்களது நேரத்திற்கும் கருத்துகளுக்கும் மிக்க நன்றி ஐயா.
மிகுந்த மகிழ்ச்சி. நன்றி நன்றி. நீங்கள் தந்த வாய்ப்புக்கு நன்றி. உலகளாவிய நிலையிலே 6வது கண்டத்தில் இருந்து ஆஸ்திரேலியாவிலிருந்து வானொலி வாயிலாக உலக மக்களை சந்திக்கின்ற, சிந்திக்கின்ற வாய்ப்பை தந்த உங்களுக்கு என்னுடைய உள்ளார்ந்த நன்றி அறிதல்.
விருப்பம், பகிர்வு, கருத்து பதிவு, லைக், ஷேர், காமெண்ட். SBS தமிழின் Facebook.